أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. الله من ديار غلي ونقاهم ونقاهم الله ونقلي فإن ترقودي كلبيهم نل عمل غليهم الله ونقلي أنبيهم أرليهم ويندي وناها عرمهم سهرين. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய, அவர்கள் கோர்வை செய்த சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலிருந்து கிதாபு தவஹீத் என்ற அத்தியாயத்தை நாம் படித்து வருகின்றோம். இன்று இன்ஷா அல்லாஹ் ஒரு சில பாடங்களை படிக்க இருக்கின்றோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், பாப் قول الله تعالى إن الله هو الرزاق ذو القوة المتين. سورة الزاريات 58 وسنم. وبه قال حدثنا عبدان عن أبي حمزة عن الأعمش عن سعيد بن جبير عن أبي عبد الرحمن السلمي عن أبي موسى الأشعري رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم ما أحد أصبر على أذى سمعه من الله يدعون له الولد ثم يعافيهم ويرزقهم. الله سبحانه وتعالى அவனுடைய பண்புகளோடு ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான். அல்லாஹ்வை அவனுடைய பண்புகளோடு, அல்லாஹுவை அவனுக்குள்ள அழகிய பெயர்களை கொண்டு ஏற்றுக்கொள்வது, நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான். நான் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வேன், ஆனால் அவனுடைய பெயர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அல்லது அவனுடைய பெயர்கள் கூறுகின்ற தன்மைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறுவது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. புரிகிறதா? அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன பெயர்களை பண்புகளை அல்லாஹுக்கு கூறினார்களோ அந்த பெயர்களையும் பண்புகளையும் அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அந்த பெயர்களில் பண்புகளில் எந்த ஒன்றிலும் நமது அறிவை கொண்டு மாற்று கருத்தை கூறுவதோ அல்லது அந்த பெயரை பண்பை மறுப்பதோ கூடாது. இதுதான் இந்த கிதாபு தௌஹீத் என்ற இந்த கடைசி அத்தியாயத்தினுடைய அடிப்படை. இதைத்தான் திரும்ப 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 இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல தலைப்புகளிலே குர்ஆன் ஆயத்திலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இந்த அறிவிப்புகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்த வழிகேடர்களுக்கும் நவீன காலத்திலே ஹதீசுகளிலே குளறுபடி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்கும் இவற்றிலே மிக தெளிவான மறுப்பு இருக்கிறது. சரி, இப்ப சூரா அஸ்-ஸாரியாத்துடைய 58வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், ஹுவர் ரஸ்ஸா, அவன்தான் உணவளிப்பவன், படைப்பினங்களுக்கு ரிஸ்க் என்றால் உணவு, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான பதம், சுவாசிக்கக்கூடிய காற்று, குடிக்கக்கூடிய தண்ணீர், வசிக்கக்கூடிய இடம், இப்படி படைப்புகளுக்கு தேவையான அனைத்தையும் இந்த படைப்புகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக், ஸுல்குவ்வதி, ஆற்றல் உடையவன், தாக்கத் உத்ரத் உடையவன், ஸுல்குவ்வதி பலம் உடையவன், அவனை யாரும் மிகைத்துவிட முடியாது, அவனை யாரும் அடக்கிவிட முடியாது, அவனை யாரும் பலவீனப்படுத்திவிட முடியாது. அவனுடைய அந்த குதிரை, அவனுடைய அந்த ஆற்றல் அவனுக்குள் இருக்கக்கூடிய ஒன்று, பிறருடைய எந்த தேவையும் அவனுக்கு இல்லவே இல்லை. தனது வலிமையில் அல்லாஹு தஆலா பிறரிடத்தில் தேவையில்லாதவன், புரியுதா? அவனுடைய வலிமை அவனை கொண்டேதான். இன்று ஒரு மனிதன் வேலையாட்களை வைப்பான், ஒரு மர்ணன் தன்னுடைய சேனைகளை படைகளை தயார்படுத்திக் கொள்வான். ஏன்? அந்த மன்னனுக்கு அந்த படைகள் இல்லாமல் பலம் இல்லை. ஒரு ஓனருக்கு வேலையாள்கள் இல்லாமல் பலம் இல்லை. தனி ஒரு ஆளாக இருந்துட்டு என்ன செய்ய முடியும்? முடியுமா? முடியாது. இப்படி ஒரு குடும்பம் என்றால் ஒரு தலைவன், மனைவி, பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் சேர்ந்தால்தான் ஒரு பலம். அல்லாஹிற்கு அப்படி கூட்டு சேர வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு சொல்வது புரிகிறதா? மலக்குகளை படைத்தான், மலக்குகளின் தேவை அவனுக்கு கிடையாது. ஏழு வானங்களை, அந்த ஏழு வானங்களில் உள்ள மலக்குகளை அல்லாஹ் படைத்தான், அவர்களுடைய தேவை எதுவும் அவனுக்கு இல்லை. ஜின்களை படைத்தான், ஜின்களின் தேவையும் அவனுக்கு கிடையாது. மனிதர்களை படைத்தான், மனிதர்களின் தேவையும் அவனுக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தான், மனிதனுடைய தேவை அவனுக்கு அறவே இல்லை. புரியுதா? எந்த தேவையை முன்னிட்டாவது அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தானா? இல்லை. இப்படி உலகத்தில் உள்ள எந்த படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் படைத்தானோ அவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா தனது தேவை என்ற அடிப்படையில் படைக்கவே இல்லை. தேவைகள் அனைத்தையும் விட்டு அவன் பரிசுத்தமானவன். அதுபோன்றுதான் இந்த படைப்புகளை கொண்டும் அவனால் நிகழ்த்த முடியும், இந்த படைப்புகள் இல்லாமலும் அவனால் நிகழ்த்த முடியும். அழிப்பதற்கு அல்லாஹ் காற்றை பயன்படுத்துகிறான், காற்றுதான் தேவை என்பதும் அவசியம் இல்லை. தண்ணீரை கொண்டும் அல்லாஹ் அழிப்பான், ஆனால் தண்ணீர் தான் தேவை என்பதும் கட்டாயம் என்பதும் அவனுக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல் குவ்வதி, ஆற்றல் உடையவன் என்றால் எந்த படைப்புகளுடைய உதவியும் இல்லாமலேயே அவன் ஆற்றல் உடையவன். அவனது ஆற்றல் நிறைவான ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலில் அவனை யாரும் பலவீனப்படுத்த முடியாது, அவனுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது, அவனுக்கு யாரும் சப்போர்ட் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. யார் எதிர்த்தாலும் அவன் அவர்களை நிகழ்த்தி விடுவான், அவர்கள் அவனை நிகழ்க்க முடியாது. வல்லாஹு ஹாலிமுன் அலா அம்ரிஹி, சூரா தலாக்கிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் தனது கட்டளை தனது அதிகாரத்திலே அவன் நிகழ்த்தவன், அவனை யாரும் நிகழ்த்த முடியாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எந்த படைப்பும் சரி, அது எவ்வளவு பெரிய படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹை எதிர்க்க முடியாது. உலகத்தில் அப்படி கிடையாது. ஒரு மன்னரை ராணுவம் நினைத்தால் எதிர்த்து விடுவோம், மன்னர் நாடினால் ராணுவத்தை மாற்றி விடுவார், படையை மாற்றி விடுவார், ஒரு ராணுவம் இன்னொரு ராணுவத்திடத்திலே தோற்றுவிடும். சரியா? படைப்புகள் இப்படித்தான் ஒருவர் ஒருவரை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை கொண்டும் இல்லை. துல் குவ்வா, அல்லாஹு தஆலா துல் குவ்வாதி, முழுமையான ஆற்றல் உடையவன். அல்மதீன், வலிமை மிக்கவன், ஸ்ட்ராங், வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங் உடையவன். அவனுடைய தாத்தையும் உள்ளமையையும் சரி, அவனுடைய சிபத்தையும் சரி, யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா அஸ்ஸாரியாத்தில் 58வது வசனத்திலே இதை குறிப்பிடுகின்றார். இதற்கு முன்பு அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான்? وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنْسَ إِلَّا لِيَعْبُدُونَ, மனிதர்களை ஜின்களை என்னை வணங்குவதற்கே தவிர படைக்கவில்லை. மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன், நான் அவர்களிடத்திலே ரிஸ்கை நாடவில்லை, கேட்கவில்லை. அவர்கள் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. நான் அவங்களை வணங்க சொன்னதுனால அவங்க இப்படி யாரும் தப்பா நினைத்து விட வேண்டாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம், அல்லாஹ்க்கு ஏதோ நம்முடைய தேவை இருக்குன்னு சொல்லி, எனக்கு எந்த தேவையும் இல்லை. இப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பாடத்திற்கு இந்த வசனத்தையே தலைப்பாக ஆக்கிவிட்டார்கள். நாம் உங்களுக்கு இதற்கு முந்தைய வகுப்புகளிலும் சொல்லி இருக்கின்றோம், பல நேரங்களில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடத்திற்கு குர்ஆன் வசனத்தையோ அல்லது ஹதீஸிலிருந்து வரக்கூடிய ஒரு வாக்கியத்தையோ அப்படியே தலைப்பில் வைத்து விடுவார்கள். சரியா? என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹுவை எப்படி ஹுவல் அவ்வல், அவன் முந்தியவன், லைஸ கப்லஹு ஷை, அவனுக்கு முன்னால் எதுவும் இல்லை. கான வலம் யகுன் மஹு ஷை, அவன் இருந்தால் அவனோடு எதுவும் இருக்கவில்லை. இதெல்லாம் ஹதீஸுகளுடைய வாசகங்கள். இப்படித்தான் அல்லாஹ் படைப்புகளை படைப்பதற்கு முன்பு அவன் எப்படி அல்லாஹுவாக இருந்தானோ அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஸ்ஸாக்காகவும் இருந்தான். படைப்புகளை படைத்ததற்கு பிறகுதான் ரஸ்ஸாக் என்ற பெயர் அவனுக்கு என்று சொல்வது தவறு. சிலர் என்ன சொன்னார்கள், ரஸ்ஸாக் என்பதை எல்லாம் அல்லாஹ்க்கு நாம் அவருடைய பெயராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மகாதல்லா, ஏன் அவர்கள் தங்களுடைய குறுகிய அறிவிலே கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பெயரை நிறுத்தி பார்த்தார்கள்? உன் பெயர் உனக்கு நிரந்தரம் கிடையாது, மௌத்தா போனா நீ ஜனாசா, உன் பெயரை சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மௌத்து இருக்கிறதா? மௌத்தில்லாத ஒருவனுடைய பெயரை, மௌத்தாகக்கூடிய ஒருவனுடைய பெயரோடு அளந்து பார்த்தால் இது நியாயமான அளவையா? ஒரு யானை, யானை என்னப்பா? உயிரினம். அப்படியா? யானை உயிரினம். மனுஷன் என்னப்பா? மனுஷனும் ஒரு உயிரினம் தான். அப்ப ஏன்பா மனுஷனுக்கு வாழ் இல்ல அப்படின்னு கேட்டா? யானை என்ன ஒரு உயிரினம், அப்ப மனுஷன் என்ன ஒரு கேள்வி கேட்டார், மனுஷனும் ஒரு உயிரினம், அப்ப ஏன்பா மனுஷனுக்கு வாழ் இல்ல, அப்ப மனுஷன் உயிரினம் கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னா? அப்ப படைப்புகளிலே எத்தனை ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று இருக்கும்போது பரிசுத்தமான அந்த படைத்த படைப்பாளனை படைப்புகளோடு ஒப்பிட்டு நீ அவனது பெயர்களை அளந்து பார்க்க முடியுமா? அது நியாயமான அளவையா? முரண்பாடான அளவை, அநியாயமான அளவை. அப்ப என்ன சொன்னார்கள்? இப்ப ஒரு மனுஷரை பார்த்து இவர் உணவளித்தவர் அப்படின்னா யாருக்காவது இவர் உணவு அளிச்சிருக்கணும். உணவு அளிக்கப்படுபவர் ஒருத்தர் இருந்தாதானே உணவு அளிப்பவர் சொன்னதும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ரஜாக் சொன்னீங்கன்னா அப்ப அல்லாஹு தஆலா யாருமே இல்லாமல் இருக்கும்போது யாருக்கு ரிஸ்க் கொடுத்துருந்தான்? இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு வாதம் இது. இப்படி அல்லாஹுவை, அல்லாஹுடைய பெயர்களை அறிவிலே நிறுத்தி பார்க்காதீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் ரஸ்ஸா. அப்ப இந்த ரஜா என்ற பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனோடு இணைத்து அவனுடைய சிபத்தாகிய கலாமிலே குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் என்றால், இது அவன் இருந்த போது, எந்த படைப்புகளும் இல்லாமல் இருந்த போது அவனுக்கு இருந்த ஒரு சிபத்து தான். இதை விளக்குவதற்கு உங்களுக்கு முன்னால் இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய ஒரு வார்த்தையை கூறியிருந்தோம், خالق بلا مخلوق. அதாவது படைப்புகளே இல்லை என்றாலும் சரி அவன் படைப்பாளன் தான். படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவன் படைப்பாளன் என்ற தன்மையிலே இருந்தான். அப்படித்தான் மர்சூக், ரிஸ்க் அளிக்கப்படக்கூடிய அந்த மக்கள், அந்த மர்சூக் இல்லாமலும் இருந்தபோது அவன் ரஸ்ஸாக்காக ராஜுக்காக இருந்தான். அதனால் அவனுடைய சிபத்திலே எந்த விதமான குறைவும் வந்துவிடாது. சரி, தனது வலிமையை சொல்லுகிறான், தனது தாக்கத்தை சொல்லுகிறான், தனது ஆற்றலை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப ரெண்டு சிபத்தையும் அல்லாஹு தஆலா பிரித்து பிரித்து சொல்லுகிறான். அர்-ரஸ்ஸாக் என்பது ஒரு சிபத், குவ்வத்தி இரண்டாவது சிபத், பிறகு அதாவது அல்-மதீன் என்ற சிபத். அப்ப சிலர் சொல்வதை போல எல்லா சிபத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ரஸ்ஸாக்னு வர்றது, அதே போல அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு பரிபாலிக்கிறான்னு வர்றது, இதெல்லாத்தையும் சேர்த்து குதிரத்துங்கிற ஒரே தன்மையில கொண்டு வந்துருவோம், குதிரத்து தான் வகை வகையா மாறும் என்று சொல்வதெல்லாம் தவறு. ஏன்? அல்லாஹ் ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரித்து சொல்கிறான். குதிரத்தையும் சொல்கிறான் காதிர் என்றும் சொல்கிறான், முக்தபிர் என்றும் சொல்கிறான், குல்குவா என்றும் சொல்கிறான், அல் மத்தீர் என்றும் சொல்கிறார். அதே அல்லாஹான் அல் ரஜ்ஜாக் என்றும் சொல்கிறார். அப்ப அல்லாஹே இதை நாங்க ஏற்றுப்போம், ஏன்னா இது அறிவுக்கு கரெக்டா வருது, இதை நாங்க ஏற்றுக்க மாட்டோம், ஏன்னா இது முரண்படுது என்று முரண்பாடுகளை கற்பிக்க கூடாது. இது இந்த வசனத்துக்குள்ள விளக்கம். இப்ப ஹதீஸ்ல பாருங்க, அபு மூசா அல் அஷ்ஆரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரொம்ப பிரபல்யமான சஹாபாக்களிலே ஒருவர், ரசூலுல்லாஹிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமான தோழர்களிலே ஒருவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை விட ஒரு பொறுமையாளன் யாருமே இல்லை. யா அல்லாஹ், மா அஹதுன் அஸ்பர், அல்லாஹ்வை விட சபர் பொறுமையாளன் யாருமே இல்லை. எந்த விஷயத்திலே? அலா அதன் சமிஅஹு, தனக்கு மனவேதனை அளிக்கும்படியான ஒன்றை கேட்டு அதை பொறுத்து கொள்ளக்கூடியவர், தனக்கு மனவேதனை அளிக்கும்படியான ஒன்றை கேட்டு செவிமடுத்து அதை பொறுத்து கொள்ளக்கூடியவர் மீனல்லாஹ், அல்லாஹுவை விட ஒருவரும் இல்லை. அப்ப அல்லாஹ் அவனுக்கு வருத்தம் அளிக்கும்படியான எதை கேட்கிறான், எதை அல்லாஹ் செவிமடுத்திருக்கிறான், அல்லாஹுவிற்கு குழந்தை இருக்கு என்று இவர்கள் வாதிடுகிறார்கள், இருந்தும் இப்படி அவர்கள் வாதிட்டும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு சுகம் தருகிறான், அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கின்றான். அல்லாஹ் நாடினால் அப்படி சொல்லும் போதே நாக்க பிடிச்சி அல்லாஹ் இழுத்திருப்பான், அல்லாஹ் சொருவ வச்சிருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஆசியத்தை சுகத்தை வழங்குகிறான், அவர்களுக்கு ரிஸ்கை அல்லாஹ் கொடுக்கின்றான். சரியா? இப்ப இந்த ஹதீஸில் இருந்து இந்த பாடத்திலே நாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாளன் என்று சொல்கிறார்கள், சபருடையவன். சரியா? இப்ப உடனே சில அறிவாளிகளுடைய அறிவு என்ன வேலை செய்து, இவர் பொறுமையாளன்னு எப்படி சொல்லுவீங்க, அவரை யாராவது அடிச்சு, அவரை யாராவது திட்டி, அவர் பெசாம இருந்திருக்கணும், அப்பதானே அவர் பொறுமையாளர்னு சொல்ல முடியும். அல்லாஹ் இருக்கும்போது அப்ப யாருமே இல்லையே, அப்ப அல்லாஹ் எப்படி பொறுமையாளனா இருப்பான்? எவ்வளவு தெளிவா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிர் என்பதிலிருந்து வரக்கூடிய இஸ்மு தஃபீல், மிக பொறுமையாளன், என்பதை அல்லாஹுவோடு இணைத்து சொல்கிறார்கள். அல்லாஹுவை விட பொறுமையாளன் யாரும் இல்லை. அதாவது அல்லாஹுதான் மிகப்பெரிய பொறுமையாளன். அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை போல. அப்ப அல்லாஹ் சுபஹானஹுவத்தால சபர் செய்கிறான். எப்படி சபர் செய்கிறான் அதையும் விளக்கம் சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கு என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா பொறுத்து கொண்டு அவர்களை தண்டிக்காமல், அவர்களுக்கு வேதனையை உடனடியாக இறக்கிவிடாமல், அவர்களுக்கு கால அவகாசம் விட்டு வைக்கிறான். அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள், அவர்கள் திரும்பி திரும்புவார்கள் என்று எப்போது அல்லாஹுடைய அந்த குறிப்பிடப்பட்ட அந்த எல்லையை அவர்கள் மீறுகிறார்கள், ஒரு அளவு வைத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா, அந்த அளவை அவர்கள் தாண்டும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பிடிக்கிறான், தண்டிக்கிறான். அதுவரை அவர்களுக்கு ஆஃபியத்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறான், ரிஸ்க்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். இந்த இடத்திலே இன்னொரு செய்தியை நாம் சேர்த்து விளங்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இது இந்த பாவத்திற்கு மட்டுமல்ல. எந்த பாவத்திற்கு? அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்று சொன்னவர்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுக்கிறான், ரிஸ்க்கை கொடுக்கிறான், விட்டு வைக்கிறான் என்று வருகிறதா இல்லையா? இது இந்த பாவத்துக்கு மட்டுமல்ல. அப்ப மற்ற பாவம் செய்யறவங்கெல்லாம் நாங்க பாவமே செய்யல, அல்லாஹ் எங்களுக்கு நல்லதை கொடுத்துருக்கிறான், அதனாலதான் நல்லதை கொடுக்கிறான் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. இது பாவத்தில் ஒரு வகை. எந்த வகை இது? மிக பயங்கரமான வகை. வானங்கள் எல்லாம் அப்படியே நொறுங்கிவிட நெருங்கிவிட்டன. மலை அப்படிய ஆட்டம் கண்டு சுக்குமுறாக ஒடிந்துவிட நெருங்கிவிட்டது. பூமி பிளந்துவிட நெருங்கிவிட்டது. அந்த அளவு அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான மூன்று படைப்புகள், வானம், பூமி, இந்த பெரும் மலைகள் அப்படி துடிக்கின்றன. எப்போதெல்லாம் அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கு என்று இவர்கள் சொல்லும் போதெல்லாம் மிக மொத்தமான வார்த்தை அல்லவா நீங்கள் சொல்கிறீர்கள். அவர்கள் அல்லாஹ் குழந்தை எடுத்துக்கொள்ளான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், ஏன் அவன் குழந்தை எடுக்க வேண்டும்? வான பூமியில் உள்ள எல்லாம் அவனுக்கு சொந்தமானவை, அவன் மூத்தாக கூடியவன் அல்ல. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் தனக்கு குழந்தை எடுத்துக் கொள்ள வேண்டும்? அவ்வளவு கோபப்படுற அல்லாஹ் அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இது ஏனைய மற்ற பாவங்கள் விஷயத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும்பாலும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார். அதனால தப்பு செய்யற யாரும் எனக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்க் கொடுக்கிறான், என்ன அல்லாஹ் செல்வ நிலையிலே வைத்திருக்கிறான், எனவே நான் செய்வது சரி என்று விளங்கிவிட வேண்டாம். அல்லாஹ் செல்வம் விட்டு வைக்கிறான். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை உடனடியாக அல்லாஹ் பிடித்து விடுவது கிடையாது. இவ்வளவு பெரிய பாவத்தையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுத்துக் கொள்கிறான் என்றால், ஏனைய பாவங்கள் எல்லாம் இதை விட அடுத்த அடுத்த தரஜாவிலே உள்ள பாவங்கள், அந்த பாவங்களுக்கும் அல்லாஹு தஆலா அவகாசம் கொடுக்கிறான். எப்போது அடியான் ஒரு அளவை மீறுகிறானோ அப்போது அல்லாஹு தஆலா அவனை பழிவாங்கி விடுகிறான். அப்ப இந்த இடத்துல சபுர் என்ற தன்மை அல்லாஹுவிற்கு சொல்லப்பட்டதிலிருந்து நாம் இதை அல்லாஹுடைய சிபத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய பண்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் பொறுத்துக் கொள்கிறான் என்றால் அவன் எப்படி பொறுத்துக் கொள்வான்? பொறுத்துக்கிறதுக்காக தான். அதுக்கு பொறுக்கிறதுக்கு முன்னாடி கோபம் வரணும். கோபம்னா என்ன? ரத்தம் எல்லாம் பொதிக்கணும், அப்பதான் கோபம். அதுக்கப்புறம் பொறுத்தம்னு சொன்னா அந்த ரத்தம் எல்லாம் அடங்கணும். இப்படி இல்லாம அல்லாஹுக்கு இருக்கும். அதனால அல்லாஹுக்கு இந்த சிபத்து இல்லை. கூட்டாளித்தனமான அல்லாஹுவிற்கு இதெல்லாம் தேவையில்லை. அல்லாஹுடைய சித்தத்தை உன்னுடைய சித்தத்திலே நீ கணக்கு போட்டு பார்க்காதே. சரி, இப்ப ஒருத்தங்களுக்கு கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரலாம்? இதெல்லாம் அந்த காலத்துல மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த மோட்டஜிரா, காலிஜியா, முர்ஜியா, ஜஹமியான்னு சொன்னவங்க எல்லாம் இவங்கெல்லாம்
முன்னாடி காலத்தில் அறியப்பட்டவங்க தானே, அதுக்குதான மறுப்பாய் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதினாங்க. இந்த காலத்துல நாங்கெல்லாம் ரசாக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, எங்களுக்கு இந்த பாடம் தேவையான யாருக்கா சென்னை வருதா? சென்னை வரலையா? வரலன்னா போயிட்டே இருக்கும், வந்துச்சுன்னா சொல்லுவோம், வரலன்னா போயிடுவோம். சரி வரும், என்ன சில பேர் சொல்றதுக்கு யோசிப்பாங்க அல்லது வெக்கப்படுவாங்க அல்லது பயப்படுவாங்க. என்ன பயப்படவும் தேவையில்லை, வெக்கப்படவும் தேவையில்லை. ஏன் இந்த பாடத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும், ஒரு பகம். என்ன பகம்? குர்ஆனை சுன்னாவை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரில் குர்ஆன் ஹதீஸ் அப்படியே நம்பணும், அல்லாஹ் சொன்னது வஹி, அது அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் வஹி, அது அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அப்படிலாம் சொல்லிக் கொள்பவர்களிலே பலர் இன்று அல்லாஹுடைய இஸ்முகளிலே சிபத்துகளிலே முந்திய காலத்தில் என்ன குழப்பங்களை செய்தார்களோ அந்த குழப்பங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சிபத்துகளை பரிகாசம் செய்வது, அந்த பெயர்களை மறுப்பது. அப்ப இப்படியே அவங்க ஒவ்வொரு நாளும் ஒன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு வராங்க. சொல்ல முடியாத அடுத்து இதுவரைக்கும் வருவாங்களாலும் வரவும் செய்யலாம். அதனாலதான் முன்கூட்டி வருவோம் காப்போம். எப்படி? அந்த அடிப்படையில இந்த சந்தேகங்கள் எல்லாம் யாரு சொன்னாலும் சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாரா நம்புறோம்னு சொல்லிடுங்க, முடிஞ்சு. அல்லாஹ் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அல்லாஹ்வுடைய வகை இல்லாம சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்கள விட அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவர் யாருமே கிடையாது படைப்புல, சரியா தான் சொல்லியிருப்பாங்க. இல்லங்க, நீங்க பாருங்க, லாஜிக் படி சரி வரல. அப்படிலாம் சொன்ன செருப்பு கண்டு ஒரே அடி. லாஜிக் படி சரியில்லைன்னு சொன்னா உன் லாஜிக்கை கொண்டு போய் உன் வீட்டில் வச்சுக்க, அல்லாஹ்வுடைய சரியத்தில் வைக்காத. அல்லாஹ்வுடைய சரியத்தை ஈமான் தஸ்லீம், நம்பிக்கை போடுவது, அப்படியே கட்டுப்பட்டு விடுவது. உனக்கு தெரிந்ததை விளங்கிக்கொள், தெரியாததை அதனுடைய விளக்கத்தை தெரிந்தவர்களிடத்திலே ஒப்படைத்து விடு. அதுக்கு நல்லா வைத்து இருக்கிறார். அவங்கள்ட்ட போய் கேட்டு உனக்கு விளக்கம் புரியலையா, அல்லாஹ் அறிந்தவன் நாளைக்கு மறுமையில் எனக்கு புரிய வைப்பான்னு நின்று எனக்கு புரிந்தாதான் ஏற்றுப்பேன். இப்ப உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா, ஒரு உதாரணம் இடையில சொல்லிக்கிறது தேவைதான. இப்ப சமீபத்தில் அவங்களுடைய ஆராய்ச்சியில் ஒரு ஆராய்ச்சி என்ன, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கருப்பு விதை, இந்த கருஞ்சீரகம், அது ஷிஃபா, நோய் குணமளிக்கக்கூடியது, மௌத்தத்தை விட எல்லா நோய்க்கும் அதுல மருந்து இருக்கு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ ஒரு மூமின் என்ன செய்யணும்? அதை நம்பணும், அதை சாப்பிடணும், அதை எப்படிலாம் பயன்படுத்தினா என்னென்ன நோய்க்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு அவன் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். இது என்ன, அதை விட்டுவிட்டு இப்ப அவங்க சொல்றது என்னன்னு சொல்றோம் பாருங்க. நாங்க ஒரு எய்ட்ஸ் நோயாளியை கொண்டு வருவோம், நீங்க கருஞ்சீரகத்தை கொண்டு வாங்க, இவருக்கு இந்த கருஞ்சீரகத்தை கொடுப்போம், இவர் சுகமாயிட்டா நாங்க இந்த ஹதீஸை நம்புவோம், இல்லைன்னா இந்த ஹதீஸ் டுபா போகும், இந்த ஹதீஸ் போய் தூக்கி போட்டுவோம். இப்படி ஒரு ஒரு ஹதீஸையும் சொன்னா கடைசியில் முனாஃபிக்குகள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சொன்னாங்கல்ல, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, ஏதா இருந்தாலும் கண்ணுக்கு கொண்டு வந்து காட்டுன்னு சொன்னாலும் அவ்வளவுதான். அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு இடையில எந்த வித்தியாசமும் இல்லை. இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றாங்கோ இந்த மாட்டை அறுத்து அடிக்கு, மூசா மாட்டை அறுத்து அடிக்கிறதுக்கும் கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி மாட்டை அறுத்து இறந்தவங்க மேல அடிக்கிறதுக்கும் கொலையாளிக்கு என்ன சம்பந்தம்? அப்ப அல்லாஹ் சொல்லியிருக்கவே மாட்டா, நீ தான் எங்களை தமாஷ் பண்றேன். பாதுகாப்பு விளையாட்டு பரிகாசம் சொல்றீங்க நீங்க அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டானோ. அப்படியா? சரி, அந்த மாடு என்ன கலவு அப்படின்னு அர்த்தம் என்ன கலவு? மாட்டு அடிச்சா எஃபெக்டா இருக்கும். சரி, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா இருந்து அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்புறம் கேட்டானு, சரி
அந்த மாடு எப்படி உள்ள மாட்டா இருக்கா, அது பவர்ஃபுல்லா இருக்கும். வயசான மாடா, பிறந்த கன்று குட்டியா, இளம் கன்று குட்டியா, எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி அதையும் கூட முசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டுச்சோம். இப்ப இதெல்லாம் என்ன, எதா இருந்தாலும் கண்ணுக்கு நேரம் காட்டணும்னு சொன்னா இதுதான் காப்பீர்களிடத்துல இருந்த தன்மை. இத காப்பீர்களிடத்துல இருந்த தன்மை, முனாஃபிர்களிடத்துல இருந்த தன்மை. அப்படித்தான் நபிமார்களை மறுத்தார்கள். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலே செல்லும் சொல்கிறார்கள். அப்ப நீ அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணு. இன்றைக்கு இந்த ஹதீஸின்படி மேலை நாட்டவர்கள் எல்லாம் இந்த கருஞ்சீரகத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதிலிருந்து நூற்றுக்கணக்கான மருந்துகளை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, அதாவது இன்று அவர்களால் மருத்துவத்திலே அதாவது திகைத்து நிற்கிறார்கள். அதற்கெல்லாம் இதில் மருந்து கிடைக்குமா, எப்படி பயன்படுத்தினால் கிடைக்கும் என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அறிவாளி வந்து பேசுகிறார்கள், எப்படி மூமின்களுடைய ஈமானை பலவீனப்படுத்துவது பார்த்து அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலே அல்லாஹ்வை பொறுமையாளன் என்று சொன்னார்கள். பொறுமையாளன் அது எப்படி அவன் பொறுப்பான், பொறுக்கிறதா இருந்தா கோபம் வரணுமே, கோபம் வர்றதா இருந்தா ரத்தம் இருக்கணுமே, ரத்தம் குடிக்கணுமே, அதுக்கப்புறம் தானே கோபம் வரும், அதுக்கப்புறம் தானே பொறுக்கிறது. இப்படி எல்லாம் லாஜிக்கு பேசுவது கூடாது. அப்ப இது கூடாதுன்னு சொன்னா இதுவும் குடும்பம், இவங்க பேசுற இந்த லாஜிக்கும் குடும்பம் கூடாது. அப்ப லாஜிக் என்று வந்தால் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக எந்த லாஜிக்காக இருந்தாலும் சரி அது கூடாது. ஒரு விஷயத்துல ஒரு தராத்து, இன்னொரு விஷயத்துல இன்னொரு தராத்து கிடையாது, ஒரே தராத்தை கொண்டுதான் அளக்க வேண்டும். புரியுதுமா? இதுவரைக்கும் அடுத்த பாடம் போ. பாபு கவுலில்லாஹி தஆலா ஆலிமுல் கைபி ஃபலா யுஸ்ஹிரு அலா கைபிஹி அஹதா இன்ன அல்லாஹ் இன்தஹு இல்முஸ் ஸாஅ وأنزله بعلمه وما تحمل من أنثى ولا تضع إلا بعلمه إليه يرد علم الساعة. إمام بخاري رحمة الله عليه இந்த நான்காவது பாடத்தில் ஐந்து ஆயத்துகளை சொல்கிறார். ஒரு பாடத்துக்கு தலைப்பு எப்படி வைக்கிறாங்க, நம்ம எல்லாம் எப்படி பார்ப்போம் தலைப்புங்கிறது, அது சுருக்கமா இருக்கும். இங்கே சுருக்கம் என்பதோ விரிவு என்பதோ முக்கியம் அல்ல, கருத்து முழுமையடைய வேண்டும், கருத்து நிறைவடைய வேண்டும். அப்ப அதனால இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஐந்து ஆயத்துகளிலிருந்து எடுத்து இந்த பாடத்திற்கு தலைப்பு வைத்திருக்கிறார்கள். அதுல முதலாவது ஆயத்து சூரா அல் ஜின்னுடைய 26வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் மறைவானவற்றை அறிந்தவன், அந்த மறைவான இல்மை அறிவை அவன் யாருக்கும் வெளிப்படுத்தி கொடுக்க மாட்டான், இல்லாமல் இருக்கலாம் ரசூலின், தூதர்களில் அவன் விரும்பி தேர்ந்தெடுத்த சிலரை தவிர. அப்ப இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு என்ன தன்மையை சேர்த்து சொல்கிறான், மறைவானவற்றை அறியக்கூடியவன் இல்ம் என்ற சுபத்து. அப்ப அவன் ஆலிமாக இருக்கிறான் இல்ம் என்ற தன்மையோடு. இல்ம் என்ற தன்மை இல்லாத ஆலிமாக அவனை கற்பனை செய்யக்கூடாது, தவறு அது. இப்ப இவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப ஆலிம் அறியக்கூடியவன் சொன்னா அறியப்பட்டது ஒன்று இருக்கணுமா இல்லையா? எப்படி அறியக்கூடியவன் சொன்னா நான் அறிந்து கொண்டேன், எதை அறிந்து கொண்டேன் வருமா இல்லையா? இது கேள்வி யாருக்கு வரும், நமக்கு வரும். அல்லாஹுவை பொறுத்தவரை படைப்புகள் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவன் எப்போதும் அறிந்தவனாகவே இருந்தான். சரிங்களா? அப்ப படைப்புகளுடைய சிபத்தை கொண்டு படைப்பாளருடைய இல்முடைய சிபத்தை அளக்காதீர்கள், நிறுத்து பார்க்காதீர்கள். இப்ப இந்த சிபத்தில் ஆலிம், அல்லாஹுவை ஆலிம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய கலாமிலே. அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அடுத்த ஆயத்து பாருங்க, சூரா லுக்மான் 34வது வசனம், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, அல்லாஹ்விடத்திலே மறுமையின் ஞானம் இல்மு இருக்கிறது. அப்ப அந்த ஆலிம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே இல்ம் என்பதும் அல்லாஹ்விற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மறுமையுடைய இல்மு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அடுத்து அன்ஸலஹு பிஇல்மிஹி, இப்ப இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா சூரா அன்-நிஸா 166வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நபியே இந்த குர்ஆனை அல்லாஹ் அவனுடைய இல்மின் அடிப்படையிலே, ஞானத்தின் அடிப்படையிலே இறக்கி இருக்கிறான்.
அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை அவருடைய இல்மின் அடிப்படையிலே, அவருடைய இல்மை கொண்டு, ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அப்ப இந்த இடத்திலும் அல்லாஹோடு இல்ம் என்ற சிஃபத்து சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆலிம் இல்முடைய சிஃபத்தோடு.
அது போன்று சூரா ஃபாத்திருடைய 11வது வசனம், வமா தஹ்மிலு மின் உன்ஸா வலா தஸ்அஉ இல்லா பிஇல்மிஹி. ஒரு பெண் தனது கற்பத்திலே எதை சுமப்பாளோ, அந்த கற்பத்தை எப்போது ஈந்தெடுப்பாளோ, அவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய இல்மை கொண்டுதான். அல்லாஹ்வுடைய இல்ம் இல்லாம எதுவுமே நடக்காது. அப்ப இந்த படைப்புகள் இப்போது இருக்கின்ற போது அல்லாஹ்விற்கு என்ன இல்ம் இருந்ததோ, இந்த இல்ம் இந்த படைப்புகளை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பே அல்லாஹ்வோடு இருந்தது. அப்ப இல்மில் இருந்து பிரித்து அல்லாஹ்வை பார்க்க கூடாது. அடுத்து அதே போல சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 47வது வசனம், இலைஹி யுரத்து இல்முஸ் ஸாஅதி, மறுமையினுடைய இல்மு அவனிடம்தான் ஒப்படைக்கப்படுகிறது. இப்ப மறுமை எப்போது நிகழும் என்று அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. قال يحيى الله على كل شيء علما والباطن على كل شيء علما. அதாவது பின்னால் உள்ள மார்க்க அறிஞர்களை ஒருவர் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா வாஹிர், வெளிப்படையானவன். எப்படி வெளிப்படையானவன்? எல்லா விஷயத்திலும் அவன் அல்லாஹுவை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா எல்லாம் அல்லாஹுடைய படைப்பு. ஒவ்வொரு படைப்பை பார்க்கும்போது அந்த படைப்பு அல்லாஹுவை தான், தன்னை படைத்த படைப்பாளனை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல அல்பாத்தினு அலா குல்லி ஷைஇன் இல்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைந்தவனாகவும் இருக்கிறான். ஏனென்றால் இந்த உலகத்திலே அல்லாஹுவை நம்மளது இந்த கண்ணால் பார்க்க முடியாது. பின்னாடி அடுத்த பாடத்தில் அது வர இருக்கிறது. இப்ப ஹதீஸ் பாருங்க, இந்த பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் என்றால், அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மஃபாதீஹுல் கைபி ஹம்ஸுன் லா யஅலமுஹா இல்லல்லாஹ் லா யஅலமு மா தகீதுல் அர்ஹாமு இல்லல்லாஹ் ولا يعلم ما في غد الا الله ولا يعلم متى ياتي المطر احد الا الله ولا تدري نفس باي ارض تموت الا الله ولا يعلم متى تقوم الساعه الا الله. சூரா லுக்மானுடைய கடைசி வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த ஹதீஸுடைய வாசகங்கள் எல்லாம் குர்ஆனுடைய ஆயத்திலும் இருக்கும். خير இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், மஃபாதீஹ் என்பது மிஃப்தாஹுடைய பண்பு. மிஃப்தாஹ் என்றால் யார் அறிவு பிடிக்கிறார், சாவி, சரியா? அந்த காலத்தில் சாவி எப்படி இருந்துச்சு, இந்த காலத்தில் சாவி எப்படி இருக்கு? அந்த காலத்தில் சாவி எப்படி இருக்கும், புழுவை பெருசா இருக்கும், நிறைய பல்லு புல்லா இருக்கும். அப்புறம் கடைசியில் அந்த பல்லு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, ஒரு கம்பி மாதிரி வந்துச்சு, அப்புறம் ஒரு அட்டை மாதிரி இருந்துச்சு. பார்த்துருக்கீங்களா, சாவி வெறும் அட்டை தான் இருக்கும், அட்டையை வச்சு திறந்துக்கலாம். அப்புறம் கடைசியில் அதுவும் வேதான், உன் கைரகையை வச்சாலே திறந்துக்கலாம். கைரகையை வச்ச பூட்டிக்கலாம், நம்பரை போட்டு பூட்டிக்கலாம், நம்பரை போட்டு திறந்துக்கலாம். ஏன்னா சாவி இல்லாமல் எப்படி திறந்த பூட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, சாவி இல்லாமல் எப்படிலாம் பூட்டின, அதே எல்லாம் சாவி தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது, அறிவுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே வருகிறது. புரியுது? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கைபுடைய சாவிகள், மொத்த கைபு இந்த அஞ்சு விஷயத்துக்குள்ளார அடங்கிடுங்க, மறைவான விஷயம். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த அஞ்சு கைபான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதுல ஒன்று என்ன, ஒரு பெண்ணுடைய அந்த கர்ப்பப்பை எப்போது விரிகிறது, எப்போது சுருங்குகிறது, குழந்தை எப்போது தரிக்கும், குழந்தை எப்போது பிறக்கும், என்ன வேணாலும் நம்ம அனுமானிக்கலாம். மருத்துவர்கள் என்னென்னமோ கருவியை கொண்டாந்து அனுமானிக்கலாம். இன்னைக்கு ஒரு அனுமானம், ஒரு மாசத்துக்கு பிறகு ஒரு அனுமானம், ஆனா கடைசியில பார்த்தா தெரியாம சொல்றோம் மண்டையை சொல்லுவாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, இல்லைங்க குழந்தையும் இல்லைங்க, சும்மா உருவமா இருக்கு, அசைவே கிடையாது, கண்டிப்பா இதை வெளியே எடுத்து ஆகணும், சுத்தம் பண்ணி ஆகணும், இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரிங்க எடுத்துருவோம் அப்படின்னு சும்மா அண்ணாச்சுக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டு திரும்ப இன்னும் ஒரு மாசம் கழிச்சு போனா எல்லாம் கிளீனா இருக்குமா? இந்த மெடிக்கல் தான் இருக்கீங்க சொல்றாங்களா இல்லையா? உயிரே இல்லைன்றவங்க எதுவுமே துடிக்க மாட்டேங்குது, கடைசியில் பார்த்தா எல்லாம் துடிக்கிருங்க, இப்படி எல்லாம் துடிச்சு என்னென்னவோ நடக்குது. எந்த அளவுக்கு சொன்னா இவ்வளவு டெவலப் ஆகி கூட ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சிடும் சொல்லியும் தப்பு நடக்குது. ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம் சொல்லியும் கடைசியில பிறகு பார்த்தா சுப்ஹான் அல்லாஹ் ரப்பிலான அல்லாஹ் கண்களை மறைக்கக்கூடியவன், அறிவுகளுக்கும் திரையிடக்கூடியவன். ஒரு எல்லாம் ஒரு தஸ்மீ, ஒரு அந்தாஜா, இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர அல்லாஹுக்கு தான் தெரியும். எவ்வளவோ மருத்துவரை பார்க்கலாம், எவ்வளவோ மருந்து சாப்பிடலாம், குழந்தைய நிப்பாத்துறதுக்கும் குழந்தைய குழந்தை உண்டாகிறதுக்கும் அல்லாஹ் நான் தான் பிறகு, அல்லாஹ் நான் தான் உண்டாகும். சரியா, நான் எல்லாம் மருந்து தாங்க சாப்பிட்டேன், ரொம்ப பேணுதலா தான் இருந்தேன், குழந்தை உண்டாக சொன்னாங்க. உன் பேணுதல் எதுக்கு? அல்லாஹுடைய நாட்டத்துக்கு முன்னாடி முடியுமா? முடியாது. அல்லாஹ் எந்த உயிரை படைக்க வேண்டும் என்று எழுதிவிட்டானோ அது கண்டிப்பா படைக்கப்பட்டே தீரும். வலா யஅலமு மா ஃபீ கதின் இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். சரியா, இப்ப முந்தியதுல கர்ப்பப்பை எப்போது சுருங்கும் எப்போது விரியும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். இது கர்ப்பப்பைங்கிறது எங்க இருக்கு? எங்கேயாவது மலைப்பகுதிக்குள்ளாக இருக்கும், நம்முடைய மனைவியுடைய வயிற்றுக்குள்ள இருக்க, வயிறு பக்கத்துல தானே இருக்கு, தொட்டு பார்த்தா தெரியுமா இல்லையா? இப்படி இன்னைக்கு அந்த காலத்துல தொட்டு பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல எப்படி எல்லாம் மருத்துவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா எனக்கு கூட ஒரு சின்ன அனுபவம் இருக்கு. ஒரு டாக்டர் வீட்டுக்கு வந்தாரு, பேரு சும்மா சார், நம்ம இந்த நாட்டு வைத்தியர் மாதிரி வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சாரு, துணியை போட்டு இப்படி தொட்டு பார்த்தாரு, கையில தொட்டு பார்த்துட்டு வெட்டப்புள்ளன்னு சொல்லிட்டாரு. குழந்தை உண்டாகி ஒன்றரை மாசம் தான் இருக்கும், ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் தான் இருக்கும், இது ரெட்ட பிள்ளையா தான் இருக்கும் அப்படின்னு போயிட்டு கடைசியில் அதுக்கப்புறமா வந்து நாலஞ்சு மாசம் கழிச்சு கடைசியில் ஸ்கேன் பார்த்தா ரெட்ட பிள்ளையா இருக்கு. சுபானல்லாஹ் ஏன்னா அப்படியே இருக்கிறாங்க. டெல்லியில ஒரு வைத்தியர் இருந்தாராம், இந்த நாடி பார்க்கறதுல ரொம்ப பெரிய திறமையான ஆளும். கடைசியில் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்து ஒரு துணியை போட்டு எறும்பாட்டை படுத்து வச்சு எறும்பாட்டு காலை பிடிச்சு காட்டினாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தாரா? இது மனுஷன் கை மாதிரி தெரியல, எறும்பாட்டு கால் மாதிரி இருந்தாராம். என்ன இது? மனுஷன் கை மாதிரி இல்லை, இது எறும்பாட்டு மாதிரி இருக்குது. அல்லாஹ் கொடுக்குற அறிவு தான். அப்ப அதாவது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அந்த காலத்தில் அப்படி ஒரு அந்த ஒரு தஞ்சபா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதை வைத்து இந்த காலத்தில் இவ்வளவுலாம் வந்து கண்டுபிடிப்புகள் எது போனாலும் ஸ்கேன் பண்ணி வந்துருங்கன்றாங்க. ஏன்னா இப்ப தன்னுடைய அந்த அனுமானத்தின் மேல நம்பிக்கை இழந்து போச்சு. அந்த காலத்துல நல்லா பார்ப்பாங்க, படுக்க வைப்பாங்க, அழுத்தி பார்ப்பாங்க, இங்கே ஒழிக்குதான் கோழிக்குதான் கேட்பாங்க, இப்படி பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த வியாதியாத்தான் இருக்கும் அப்படின்னு வந்துவாங்க, அதுவே கரெக்டாகவே இருக்கும் பெரும்பாலும். இந்த காலத்துல எல்லாமே எடுத்து பார்த்துட்டு கூட கடைசியில ஒண்ணும் இல்லைங்க, நார்மலா தான் இருக்கும். ஏண்டாக சுபானல்லாஹ், ஒரு 5000 10000 என் பிள்ளைக்கு 14000 செலவு பண்ண ஸ்கேனிங் மட்டுமே, அப்புறம் கடைசியில் பார்த்து ஒண்ணுமே இல்லை. அழுத்தி பார்க்கும் பொழுது இது இப்படித்தான் இருக்குன்றாங்க. அதனால மருத்துவ விஷயத்துல யாருங்க அவசரப்பட்டு வேணா, ஒண்ணுக்கு நாலு பேரை கண்டிப்பா நம்ம அனுபவம். இது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லிக்கிட்டேன். இப்ப எதுக்கு இது அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்கிறான், இவ்வளவு உங்களுக்கு பக்கத்துல உள்ளத கூட உங்களால முழுசா அறிய முடியாதப்பா, உங்களுடைய மனைவி வைத்துக்குள்ளார என்ன இருக்கிறத உன்னால அறிந்து கொள்ள முடியாது, ரப்பாலதான் அறிந்து கொள்ள முடியும். சரியா? சரி. அதே போல காலத்திலேயே நமக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள காலம் எது? அடுத்த நாள் ஒரு வருஷம் கிடையாது, ரெண்டு வருஷம் கிடையாது, அது கூட உனக்கு தெரியாதா? சுப்ஹானல்லாஹ். திட்டம் கொண்டு வச்சிருப்போம், நாளை காலையில எந்திரிச்சு நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ரயில பிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சுக்காது. யா அல்லாஹ். என்னென்ன ஒவ்வொரு நாள் நடக்கிற மூட்டை பாருங்க, ஆச்சரியப்பட்டு போயிடும். அவங்களுடைய திட்டங்கள், ஒருத்தர் மூட்டா போறாருன்னு சொன்னா நமக்கு பல விதத்துல படிப்பினை பெறணும். அவர் என்ன திட்டம் போட்டு வச்சிருந்தாரு நினைச்சு பாருங்க. ஒருத்தர் ஃபாரின் போறதுக்காக வேண்டி வந்துட்டே இருக்கிறாரு, வந்து பார்த்தா ஆக்சிடென்ட் மூத்த போட்டாரு. எங்க போனாரு? ஃபாரினுக்கு போனாரு, கபருக்கு போயிட்டாரு. இவ்வளவு அன்றாட வாழ்க்கையிலே பாரிச்சிருக்கோம் நம்ம. அப்ப ஒலாத்தின் இல்லல்லா, நாளை உள்ள இல்மை அல்லாஹ் வச்சு யாரும் அறிய மாட்டார்கள். இல்லல்லா, மழை எப்போது வரும் என்பதையும் அல்லாஹ் வைத்தவர் யாரும் அறிய மாட்டார்கள். அப்ப எல்லாரும் சொல்றாங்களே விஞ்ஞானிகள்னா இன்னைக்கு மெட்ராஸ்ல ரெண்டு நாளைக்கு திறந்து மாறும். எல்லாம் ஒரு அனுமானம். அந்த ஈரப்பதங்களையும் அந்த இதையும் காற்றுகளுடைய அமைப்பையும் வச்சுக்கிட்டு இதாச்சு இங்கிருந்து போய் அர்த்தா மைதானத்தில் சில பேர் மூத்து, முஸ்தலிஃபால சில பேர் மூத்து, சில பேர் மினால மூத்து, சில பேர் காபத்தினால மூத்து. இப்படிலாம் இதே போல பல பயணங்கள் நாம் பார்க்கலாம். அடுத்து மறுமை எப்போது நிகழும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். அப்ப நீங்க ரைபு மறைவான விஷயங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணுக்குள்ளார அது வந்துடும். அப்ப இந்த அஞ்சையே யாருமே இந்த ஐந்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். எனவே ரைபை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது, அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்தாலே தவிர. அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு இந்த ஹதீஸ்ல ஒவ்வொரு வார்த்தையிலையும் பாருங்க, ஹதீஸுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் அல்லாஹுவை தவிர அறிய மாட்டார்கள், அல்லாஹுவை தவிர அறிய மாட்டார்கள். திரும்ப திரும்ப சுற்றுலாளர்கள் சொல்றாங்க. அப்ப ஐமுங்கிற சுகத்தை அல்லாஹ் இல்லாமலே அதை சொல்றாங்க. புரியல எதுக்கு இந்த ஹதீஸ் சொல்லு? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை எழுதி இந்த ஹதீஸை பதிவு செய்து என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹுக்கு ஐமு இருக்கு, அந்த சுகத்தை ஏற்றுக்கொள்ள நம்பிக்கை கோரு. அல்லாஹ் ஆலின், அவனுக்கு ஐமு இருக்கிறது. அவனுடைய ஐமு எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவ்வளவு மறைவான விஷயங்களை அவன் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான். இந்த ஐமு அவனுடைய அவனோடு இருந்த அவனுடைய சிபத்துகளிலே ஒன்று. இந்த சிபத்தை அவன் இருந்து பிரித்து பார்க்காதீர்கள். அல்லாஹ் தனி, அவனுடைய இந்த சிபத்து தனி என்று பிரித்து பார்க்காதீர்கள். புரியுதா? அடுத்து ஒரு முக்கியமான ஹதீஸ் பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், இப்ப சில நேரங்களில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களுடைய கூற்றுகளையும் பதிவு செய்வார்கள். சரியா? அப்ப இந்த காலத்தில் உள்ள விஞ்ஞானிகள் அறிஞர்களுடைய அடிப்படையில் இமாம் புகாரிலாம் முக்கல்லிதுங்க. இமாம் புகாரிலாம் முக்கல்லிது. அவங்களுடைய கருத்துக்குடைய சஹாபாக்களுடைய கூற்றுகளை ஆதாரமாக சொல்வது வழிகேடு. வழிகேடுனா பெரிய வழிகேடா, அநியாயமா அக்கிரமமா. அப்ப ஏன் அப்படிப்பட்ட இமாமுடைய ஹதீஸ் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க? அவங்க அறிவிச்ச ஹதீஸ் எல்லாம் நீங்க போய் தேடி கொண்டு வர வேண்டியதானே? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது தங்களது ஆசிரியர் முகமது பின் யூசுப், அவங்களுடைய ஆசிரியர் சுஃபியான், அவங்களுடைய ஆசிரியர் இஸ்மாயில், அவங்களுடைய ஆசிரியர் ஷாபி, அவங்களுடைய ஆசிரியர் மசூரூ, அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாழ் தனது மாணவர்களுக்கு சொல்லித்தரா, மன் ஹத்தஸக அன் முஹம்மதன் ரஆ ரப்பஹு ஃபகத் கதப. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ரப்பை பார்த்தார் என்று யாராவது உனக்கு செய்தி சொன்னால் அவன் பொய் சொன்னான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தனது ரப்பை பார்க்கவில்லை. ஏன்னா பின்னாடி சில பேர் அப்படியே குழப்பத்தை உண்டு பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குழப்பம் அப்படியே தலை உண்டு. சஹாபாக்களுடைய அந்த கடைசி காலத்தில் சில மேராஜுக்கு போனாங்களே எல்லாம் பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அதற்கு மறுத்துத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், உனக்கு யாராவது செய்தி சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று அவர் பொய் சொல்லிவிட்டார். இப்ப இந்த தரீக்கான ஒரு கூட்டம் இருக்கும், சூஃபிகள் தரீக்கான் சொல்லி அங்கங்க வச்சிருப்பாங்க, அதுல பல விதமான மக்கள் இருக்கிறாங்க, பல பேர்கள் இருக்கிறாங்க. இதுல ஒரு பெரும்பான்மையான கூட்டம் அவங்களுடைய கொள்கை என்னவென்றால், அல்லாஹுவை பார்ப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷில போய் பேச மட்டும் செய்யல, அல்லாஹ்வை பார்த்தாங்க பார்த்தாங்க அப்படியே அல்லாஹுவிலேயே ஒன்றி விட்டார்கள். இது தரீகா சூஃபிசத்தினுடைய எல்லா சூஃபிசம் ஷாதலியா காதரியா சுஹரவர்தியா நக்ஷபந்தியா இலாகியா நூரியா என்னென்ன இருக்குதோ இந்த எல்லா தரீகாக்களையும் ஒரு பெரும்பான்மையான கூட்டம் இப்படி இருக்கிறார்கள். ஒளி ஒளியோட போய் சேர்ந்துருச்சு. ஏன் அவங்க அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சீரசுதாலிசன் அவர்களை அல்லாஹ்வுடைய மக்களுக்காக பஷராக மனிதராக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்கள் எப்படி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியே ஒளிதான் மாறிக்கிட்டே வந்துச்சான், அந்த ஒளிதான் ஆமீனாவுடைய வயிற்றுக்குள்ளார போய் ஒளியா பிறந்துச்சு. நமக்கு பார்க்கறதுக்கு மனிதரா இருந்தாங்க, ஆனா அவங்க ஒளியா இருந்தாங்க. அந்த ஒளி அரசுல போய் அரசோட அரசுடைய ஒளியோட சேர்ந்துருச்சு. கிறிஸ்தவர்கள் சொல்வதை விட மோசமான கொள்கை இது. அப்ப இந்த கொள்கை கொஞ்சம் கொஞ்சமா அப்ப தலை தூக்குனுச்சு லைட்டா, சரிங்களா? அதான் என்ன, ரசூல் சுல்லாலத்திலும் அல்லாஹை பார்த்தார்கள், அல்லாஹை பார்க்கவே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக அவனது புத்தகத்திலே சொல்கிறான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதுக்கு ஆதாரத்தையும் சேர்த்து சொல்றாங்க, லா துத்ரிகுல் அப்சார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவனை எந்த பார்வைகளும் சூழ்ந்து அறிய முடியாது, சூழ்ந்து கொள்ள முடியாது. திட்டவட்டமா சொல்லிட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப துன்யால இருக்கிற வரைக்கும் யாரும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. மௌத்தாயிட்டா நாளைக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களுக்கு தன்னை காட்டுவான். அது நம்ம ஒன்று ஹஷருடைய மைதானத்தில், இன்னொன்று சொர்க்கத்துக்கு போகும்போது இன்ஷா அல்லாஹ். அடுத்து ومن حدثك انه يعلم الغيب فقد كذب وهو يقول لا يعلم الغيب الا الله. அப்ப யார் உனக்கு செய்தி சொல்வாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான விஷயங்களை அறிந்திருக்கிறார்கள் என்று அவரும் பொய் சொல்லிவிட்டார். அல்லாஹ் சொல்கிறான், لا يعلم الغيب الا الله, غيبை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். சரியா? இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு சில விஷயங்களை தரத்திபா பார்ப்போம். ஒன்று, இந்த பாடத்தோடு நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய வார்த்தை இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூற்றின் இரண்டாவது பகுதி. சரியா? அந்த இரண்டாவது பகுதியில் என்ன வருகிறது, கைபுடைய இல்மு அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருந்தது. அப்ப ஹதீஸ்ல எப்படி வந்ததோ அப்படித்தான் சஹாபாக்கள் நம்பி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்விற்கு ஐமுடைய சிபத் இருக்கு என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நம்பியிருந்தார்கள், சஹாபாக்கள் நம்பியிருந்தார்கள். அதைத்தான் தங்கள் தாபியின்களுக்கு தங்களது மாணவர்களுக்கு அவர்கள் போதித்தார்களே தவிர இல்மு என்ற சிபத்தை விட்டுவிட்டு அவர்கள் போதிக்கவில்லை. இது இந்த பாடத்தோடு நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய விஷயம். அடுத்து நம்முடைய காலகட்டத்திலே கொள்கையின் அடிப்படையில் இந்த பாடத்தோடு நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால், அல்லாஹுவை துன்யாவிலே பார்க்க முடியும், எங்க தரிகால வந்து சேர்ந்தா நாங்க முதல்ல உங்களுக்கு வெள்ள ஒளியை காட்டுவோம், அப்புறம் பச்சை ஒளியை காட்டுவோம், அப்புறம் சிகப்பு ஒளியை காட்டி உங்களை கொண்டு போய் சேர்த்துருவோம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு சொன்னா ஜஹன்னம்லதான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சரியா? இங்க ஒரு குரூப் கூட இருக்கு, செவன் வெல்ஸ்ல ஒரு குரூப் இருக்கு, தரிகா குரூப். அதே போல மாஸ்காஞ்சாவில் கூட ஒரு குரூப் இருக்குது, கேள்விப்பட்டீங்களா? ஓய்சியா குரூப் ஒன்று இருக்குது, அதே போல இன்னொரு குரூப் செவன் வயசு தெரிவு போய் பார்த்துருவாங்க யாராவது கிடைச்சல. அப்படி என்ன, அப்ப அவர்களுடைய கொள்கை என்ன, நாங்க உங்களுக்கு அல்லாஹ்வை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி. இது பலவிதமான சூஃபிகளிடத்தில் இருக்குது, நம்ம அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. திட்டவட்டமாக அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டார், லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை சூழ்ந்து கொள்ள முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மௌத்தா போனாதான் உங்க ரப்பை பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் ரப்பை நீங்கள் மௌத்தாகாத வரை பார்க்கவே முடியாது சொன்னேன். அதனால இந்த ஏமாற்று வேலைகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தெளிவான ஷரியத்தில் எந்த இடமும் கிடையாது. இரண்டாவது ப்ராப்ளம், அதுவும் இந்த சூஃபி கொள்கையில் உள்ளவங்களிடத்தில் என்ன, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன இல்மு இருந்துச்சோ அந்த இல்மு அப்படியே ரசூலுக்கு வந்துருச்சு. நடந்தது நடக்க போறது இனிமே எல்லாம் நடக்க போகக்கூடியது எல்லாமே ரசூலுக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லாஹு தஆலா ரசூலுக்கு இல்முல் கைப அறிவிச்சு கொடுக்காம மௌத்தாக்கல, எல்லாத்தையும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான். அல்லாஹ் ரசூலுக்கு எல்லாத்தையுமே அறிவிச்சு கொடுத்துட்டான் என்பதாக அவர்கள் நம்பி வைத்திருக்கிறார்கள். இதை நம்பலன்னு சொன்னா நம்மளை காப்பிருக்கிறார்கள். உடையவர்கள் என்று சொன்னால் அவன் பொய் சொல்லிவிட்டான். அல்லாஹ் சொல்கிறான், அப்ப ரசூல் சொன்னாலும் சில மறைவான விஷயங்களை சொன்னார்களே, அல்லாஹ் அறிவித்ததை கொண்டு ரசூல் சொன்னாலும் சிலம் சொன்னார்களே தவிர அவர்களாக எந்த ஒரு கைபையும் சொன்னது கிடையாது, சொல்ல முடியாது. அதை வெளிப்படையாக அவர்களே சொன்னார்கள். இதே சஹீஹுல் புகாரியில திருமணத்துடைய பாடத்தில் வரும். சில சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அந்த ஒரு திருமண நேரத்தில் டிரஸ் அடிச்சு பாடிக்கொண்டு விளையாடுகிறார்கள். அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அங்க கேட்ட விஷயங்களை தங்களது தாய்மார்கள் கேட்டதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமைக்கு முன்னாடி இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சு அந்த சின்ன பிள்ளைங்க என்ன நினைச்சுங்க, ஒரு ரசூலுக்கு பின்னாடி நடக்கிறதெல்லாம் எல்லாமே தெரியுமோ அப்படின்னு நினைச்சு, எங்க நபி யாரு தெரியுமா, நாளைக்குள்ள செய்திகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொன்ன உடனே ரசூல் சுல்லாஹு இதை விட்டுடுங்க மற்றதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எப்படி இதை விட்டுடுங்க, அடுத்தது முன்னாடி படிச்சீங்கல்ல என்ன பத்தி சொன்னீங்க அதெல்லாம் நீங்க சொல்லலாம். அப்ப ரொம்ப தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை மறுத்து விட்டதற்கு பிறகு நீங்க என்னங்க சொல்லுங்க, சொல்ல மறுத்து எனக்கு இதை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் கட்டளை இட்டுட்டான், நபியே எனக்கு மறைவான ஞானம் இல்லை என்று உங்களை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னப்பா, அது சும்மா பணிவா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது பணிவுக்கு அல்லாஹ் சொல்ல சொன்னான். இன்னால் இல்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். பாருங்க அவங்களுடைய அறிவு பாருங்க. இது ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த குல்லா குல்லக்கும் ஐந்து ஹசாயினுல்லாஹ் வலா அலமுல் கைப் சூரா அல்அன்ஆம் ஆறாவது வசனத்துல ஐம்பதாவது வசனம், சரி ஆறாவது அத்தியாயத்தில் ஐம்பதாவது வசனம், அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்ல சொல்கிறான், நபியே நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்னிடம் அல்லாஹ்வுடைய ஹசானா இருக்கிறது என்று. சரியா, வசனம் நிறைவாயிருச்சு. அதுக்கப்புறம் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அந்த புல்லுங்கிற வார்த்தை மீண்டு வரும், எனக்கு மறைவானது தெரியாது. சரியா, எனக்கு வருமா கேளுங்க. சரியா, ஆனா இந்த கூட்டம் இருக்கு பாருங்க, இந்த கூட்டம் இந்த பரேலின் ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, சரிக்கா சொல்லிட்டு நாங்க தான் உண்மையிலே முகிப்பீங்க ரசூல், ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அவங்க இதுக்கு வைக்கக்கூடிய அர்த்தம், சஹாபாக்கள் தபிஈன்கள் தபிஈ தபிஈன்கள் இன்னைக்கு வரைக்கும் தப்சீர் எழுதுறோம், எல்லாத்துக்கும் மாற்றமா போய் தர்ஜுமா கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. யாரா இருந்தாலும் சரிங்க, மன இச்சையின்படி யார் செல்வார்களோ வழிகட்டை பெறுவார்கள், யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் நேர்வழி பெறுவார்கள். யாரை பின்பற்றக்கூடியவர்கள், தங்களது சிறப்பிற்குரிய அந்த சஹாபாக்களை தாபியங்களை பின்பற்றி யார் புராணங்களோ அவங்கதான் நேர்வழி பெற முடியுமே தவிர, தனது அறிவை கொண்டு யார் போறாங்களோ வழிகட்டை தீர்வார்கள். இப்ப பாருங்க அவங்க வைக்கிற அர்த்தத்தை நான் சொல்றேன், நபியே நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அல்லாஹ்வுடைய கஜானா என்னிடம் இருக்கிறது என்றும் மறைவானதை நான் அறிய மாட்டேன் என்றும்.
இப்ப என்ன வச்சு
மறைவானதை நான் அறிய மாட்டேன் என்றும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம் அறிவாயிட்டு அல்லாவுடைய வசனத்துடைய நோக்கத்தையே மாற்றினாலும் பாருங்க. சில பேருக்கு புரியல நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்
சாப்பிடுவேன்.
இப்படி அல்லாவுடைய கஜானா என்னிடம் இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன், நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன், அப்ப நான் மறைவானவற்றை அறிவேன். இதுக்கு பேர் திரித்தல் என்ன சொல்றது, திரிக்கிறது அந்த ஆதாரத்தை அதை திருப்புறது. இப்ப இந்த வேலையை தான் இன்னைக்கு பல கூட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து கொண்டு விட்டு நாங்க தான் ஒரு திருந்து வேற அவங்களே அவங்களுக்கு சான்று வேற சொல்லிக்கிறாங்க. நல்லா போதுமான அப்ப இந்த மறைவான அழிவு அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதை அல்லாஹ் அல்லாதவர்களை தவிர பிறருக்கு ஏற்றுக்கொள்வது குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுருவோம். அப்ப நம்ம இதோட இன்ஷாலா இருக்குவோம். இன்றைக்கு படிச்ச நம்ம ரெண்டு பாடங்களையும், அதாவது மூன்றாவது பாடத்திலையும் நான்காவது பாடத்திலையும் அல்லாஹுடைய ரஸ்ஸாக் என்ற சிஃபத்தை படித்துக் கொண்டோம், துல் குவா என்ற சிஃபத்தை படித்தோம், அது போன்று அல் மத்தீன் என்ற சிஃபத்தை, அது போன்று சாபிர் என்ற சிஃபத்தை. அப்ப இந்த மாதிரி சிஃபத்துகள் எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்கள் அந்த அழகிய பண்புகளோடு அல்லாஹ்விற்கு இருக்கின்றன. அதே போல இன்று நான்காவது பாடத்தில் அல்லாஹ்வுடைய இல்ம் என்ற சிஃபத்தை பற்றி விசேஷமாக இங்கே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய இல்ம் என்பது அல்லாஹ்வோடு இருந்த இல்ம். அது புதிதாக அல்லாஹ்விற்கு ஏற்படக்கூடிய ஒன்று அல்ல. படைப்புகளை படைத்ததற்கு பிறகு ஏற்பட்ட இல்மும் கிடையாது. ஏன்னு சொன்னா இதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வழிகட்ட கூட்டத்தில் இன்னொரு கூட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, எது நடக்க போதுன்னு அல்லாது தெரியாத, நடக்கும்போது அல்லாது தெரியுமா, அப்ப படைப்புகளுடைய அளவுக்கு அல்லாஹ்வை கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்கள். பாதுகாக்கணும். அப்ப இந்த மாதிரியான எல்லா குழப்பங்களிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும்.